நல்லார்தொழு வெண்மை நல்லூர் சிவாலயத்துள் பொல்லார்தாள் யாம் சூடும் போத கங்கைவார் ஜடையாய் கணநாத காலகாலனே காமனு கணலே குங்குமா கடல் விடமிடற்றானே செங்கன்மால் விடையாய் தெளிதேனே தீர்த்தனே திருவாவடு துறையுளங்கனாயனை அஞ்சலந்தருளாய் ஆர் எனக்கு உறவு அமரர்கள் ஏரே துணை மருந்தே வான நாடனே வழி துணை மருந்தே மாசிலாமணியே மறை பொருடே நமாவேயிரும் அமையோ எலும்போம் ஈடு தாங்கிய மார்புடையானே தேனை தேவனே தீரு அவடு தூரையுள் அனையேனை அஞ்சலம் தாருடாய் அரண கூறவு அமரர்கள் ஏரே அரண கூறவு அமரர்கள் அருள் வடிவாகிய கடம்பவனேஸ்வருடைய பெருங்கருணையினாலே இன்று சைவ சமய நெறியிலே சைவ சமயங்களை அனுட்டிக்க வேண்டிய ஆசார முறைகள் பற்றி இப்பொழுது விரிவுரை செய்ய எண்ணுகிறேன். ஆசாரம் என்றால் சுத்தம், எதை எதை எதனாலே செய்ய வேணும் என்று புரிந்து கொண்டு செய்ய வேண்டிய முறைப்படி செய்தல் ஆசாரம். ஆகையினாலே இப்படி ஆசார முறைகளை தெரிந்து அனுட்டிக்கவில்லையால் சைவ சமய என்று சொல்லிக்கொண்டு பூஜை பண்ணி கொண்டு இருப்பதில் பிரயோஜனம் இல்லை. ஆசார முறைகளை நன்றாக தெரிந்து கொள்ள வேணும். அப்படி தெரிந்து கொண்டு முடிந்தவரையில் அதை அனுட்டிக்க வேணும், கடைப்பிடிக்க வேணும். முடியாததும் இருக்கும். இப்போ வேறு இதில் சொல்கிறதுல சில முடியாததும் இருக்கும். முடியாத விட்டுருங்க, முடிஞ்சதை செய்யும். அது தெரியாமே இருந்தால் எது செய்வது எது செய்யப்படாது என்று தெரியாமலே போய்விடும். தெரிந்து கொண்டு அதை செய்ய முடியாமல் இருக்கிறத அதனால் விட்டுட்டேன்னு சொல்லலாம். சாமிகிட்ட தெரிஞ்சு தெரியும், ஆனால் அது செய்ய முடியல அப்படின்னு சொல்லிவிடலாம். இல்லைன்னா நீ கேட்டியா தெரிஞ்சுக்கிட்டியான்னு கேட்பாரு. ஒரு நாளைக்கு கேட்டால் என்ன சொல்லுவார்? கேட்டியா தெரிஞ்சுக்கிட்டியா? சைவாசாரம் சைவ தீட்சை வாங்கினியே, சைவாசாரம் தெரியுமா, சைவ சம்பிரதாயம் தெரியுமா என்று கேட்டால் என்ன சொல்றது? அதை நான் கேட்கவே இல்லை, படிக்கவே இல்லைன்னா அது எதுக்காக நான் தீட்சை எதுக்கடா வாங்கினான்னு கேட்பார். அதனால தீட்சை பெற்றவர்கள் அரண்டிக்க வேண்டிய ஆசார முறைகள். அதிலே இப்போ நம்ம அங்கம் இருக்கிறது, உடம்பு இருக்கிறதுன்னு சொன்னால் உடம்பிலேயே ஏற்றத்தாழ்வுகள் உள்ள பகுதிகள் உண்டு. உடம்பு உயர்ந்த இட ஸ்தானமும் உண்டு, தாழ்ந்த ஸ்தானங்களும் உண்டு. அந்த ஸ்தானங்களை எல்லாம் எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்பதை பற்றி சொல்லுகிறார். ஒரே மாதிரியாக அங்கங்களுக்கு ஏற்றம் கிடையாது, ஏற்றம் உண்டு இறக்கமும் உண்டு. அதனால எப்படி வந்து பயன்படுத்திக் கொள்வது என்று தெரிந்து கொள்ள வேணும். சைவம் என்று சொன்னால் எல்லா வகையிலும் செய்வோம், பேச்சில் செய்வோம், உணவில் செய்வோம், மற்றைய பழக்க வழக்கங்களிலே செய்வோம், எல்லாவற்றிலும் செய்வோம், கலந்திருக்க வேணும். சைவ தீட்சையை வாங்கிட்டதுலேயும் மாத்திரம் செய்யணும் ஆயிர முடியாது. செய்வ ஆசாரம் இல்லையானால் செய்வன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறது அர்த்தம் இல்லை. அதனால் இதில் இப்போ வலது இடதுன்னு இருக்குது அல்லவா, வலப்பக்கம் இடப்பக்கம் என்று இருக்கிறது அல்லவா, எல்லாவற்றையும் இருக்குது, வலது கண்ணு இடது கண்ணு, வலது முக்கு இடது முக்கு, வலது காது இடது காது, வலது கை இடது கை, வலப்பக்கம் இடப்பக்கம் என்றெல்லாம் இருக்கிறது. வலப்பக்கம் உயர்ந்த ஸ்தானம், இடப்பக்கம் தாழ்ந்த ஸ்தானம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தாழ்ந்த ஸ்தானம் வலப்பக்கத்தை பார்க்கிலும் அது தாழ்ந்தது, வலப்பக்கத்தை பார்க்க அது தாழ்ந்தது என்று சொல்லுமே தவிர நமக்கு ரெண்டுமே உயர்ந்தது தான். இப்போ இந்த இடத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, நமக்கு ரெண்டுமே உயர்ந்தது தான், இரண்டு கையுமே உயர்ந்த ஸ்தானம்தான். வலப்பக்கமும் உயர்ந்த வேண்டியது, இடப்பக்கமும் உயர்ந்ததுங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், ரெண்டுமே நமக்கு வேணும் அவசியம், வலப்பக்கமும் வேணும் இடப்பக்கமும் வேணும். ஆனால் வலக்கையினால் செய்கிறத வலக்கையாலும், இடக்கையால் செய்கிறத இடக்கையாலும் செய்யணும். உயர்ந்ததாயினும் கூட நமக்கு வேண்டியதாயினும் கூட வலக்கையினால் செய்வது வலக்கையினாலும், இடக்கையினால் செய்வது இடக்கையினால் செய்யணும். வலப்பக்கம் என்பது உயர்ந்த ஸ்தானம், இடப்பக்கம் தாழ்ந்த ஸ்தானம். அதனால வந்து ஒருவருக்கு கொடுக்கறதுனா எந்த கையினாலும் கொடுக்கணும், இந்த கையினாலும் கொடுக்கக்கூடாது, இந்த கையினால கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னா, இந்த கையினுடைய தொழில் வேறு, இந்த கையினுடைய தொழில் வேறு. அதனால இந்த கையினால கொடுக்கலாம், இரண்டு கையாலும் கொடுக்க வேணும் என்று சொல்லப்படுகிறது. ஆகையினாலே ஒருவருக்கு இடும்போது வலது கையினாலே தர வேணும், இரண்டு கையினாலும் தர வேணும், இடது கை துணையோடு தருவது, இடது கை துணையோடு தருவது, இடது கை துணையோடு வாங்குவது பெரிய இடத்துல வாங்கும்போது. அதில் உண்ணும்போது கூட உணவை எப்படி பரிமாறி உண்பது என்பது சைவ சமய விதி. அது எப்படி சொல்லுதுன்னா, இடக்கையினால் ஏதும் இட்டருந்தேல், யாருக்கு இடக்கையால் ஈயேலேல் என்பது இந்த திருக்குறள். இது எப்படி சொல்லுதுன்னா, இடக்கையினால் ஏதும் இட்டருந்தேல், இட்டருந்தேல்னா இடது கையினாலே சாம்பாரோ ரசமோ பதார்த்தங்களோ எடுத்து வச்சு சாப்பிடாதேன்னு சொல்லுது. முதல்ல வலது கையால் எல்லாம் படைத்து கொள்ள வேணும். ஒருத்தர் இருக்க போடுறதுக்கு ஆள் இருக்குன்னு அதை பற்றி பேச்சே இல்லை, போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் இல்லை, நமக்கு இடது கைக்கு வேலை இல்லை, சாப்பிட்றதோட சரி வலது கை தான் வேலை. இப்போ தனியாக சாப்பிடும்போது என்ன பண்ணுவேன், இப்போ தேப்போ நான் தனியும் திறந்தோறும் தனியாக தான் சாப்பிட்றேன், என்ன பண்ணுவேன், இன்றைக்கி மதி போட்டார் சாப்பாடு, இல்லை மதி எடுத்து வச்சார் சாப்பாட்டை, அப்படி ஆள் இருந்துச்சுன்னா தினிசு வேறு, இல்லைன்னா சாதத்தை பதிஞ்சுக்கிட்டு இடது கையில் தான் சாம்பாரோ ரசமோ எடுத்து போட்டுக்கும். அதுக்கு குற்றம் ஆயினும் குற்றம் இல்லை, ஏன்னா வேற வழி இல்லை, உண்ணாம விட்டாத்தேன், இடது கையால் போடாதேன்னு சொல்லியிருக்குது சைவ சமய நெறியில், அதனால நான் சாப்பிட மாட்டேன்னு விட்டாத்தேன். விட முடியுமா, சாப்பாட்டை விட முடியுமா, அதனால குற்றம் இல்லை, அதனால குற்றம் இல்லை. ஆக இயன்ற வரையிலும் வலது கையால் படைத்துக் கொள்வது நல்லது. இன்னொரு ஒரு போட உண்பது நல்லது, போட உண்பதற்கு அந்த போடுவதற்கான ஆடு இல்லையானால் நாம் தான் இது கொள்ள வேணும். அதனால பெரிய குற்றம்னு அர்த்தம் இல்லை. இடக்கையால் ஏதும் விட்டிருந்தேல், யாருக்கும் இடக்கையால் ஈயேலேல், சில பேர் இந்த ஆசாரம் தெரியுமே, பழத்தை எடுப்பான் இப்படி கடிச்சுக்கிட்டே இருப்பான், இந்த இடத்துல கையிலேயே கிடிப்பான், பார்த்துருக்கீங்களா, அப்படியே உரிப்பான், அப்படியே இந்த இடது கையிலேயே கடிச்சுக்கிட்டு இருப்பான், இடது கையிலேயே எல்லாம் பண்ணுவான். அப்படியா அவளுக்கு இந்த ஆசாரம் எல்லாம் தெரியாது, பழத்தை பிட்டுத்தாப்பா சாப்பிடணும், கடிச்சு திங்கக்கூடாது, பல பேர் அப்படியே கடிச்சு கடிச்சு திங்குறான், குறிச்ச உடனே அதுக்குள்ளே தாங்களையாட்டு, புட்டு வாயில் போடுறது கூட தாங்களையாட்டுறது, கடிச்சு கடிச்சு தப்பா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஆச்சாரம் நம்ம சைவத்துக்கு ரொம்ப விரோதம், தூரம். ஆகையினாலே இடக்கையால் ஈயேல், அதனால இடது கையினால யாருக்கும் எதையும் கொடுக்காது, இடது கையினால வாங்காது, இடது கையினால வாங்காது, இடது கையினால கொடுக்காது. இது கடைப்பிடிக்கலாம், இதை கடைப்பிடிக்கலாம், புரிய வைக்கிறியா? தீண்டேல் இடக்கையினாலே சிவலிங்கம் தீண்டற்கு நின்முகமும் சேர்த்து. தீண்டேல் இடக்கையினாலே சிவலிங்கம், இடது கையினாலே சிவலிங்கத்தை தீண்டாதே, இடது கையினாலே சிவலிங்கத்தை தீண்டாதே, தீண்டற்கு நின்முகமும் சேர்த்து. அதனால முகத்தை இடது கை, முகத்தை இடது கையினாலே தீண்டப்படாது. முகத்தை கழுகுறோம்னு வச்சுக்கோ, மற்றது எது பண்ணினாலும் வலது கையினால்தான் அதிகபட்சம் உபயோகப்படுத்தணும். சில சமயம் இடது கையும் சேர்த்து செய்யும்படியாக இருக்கு, ஆனால் அதிகபட்சம் வலது கையினால்தான் செய்து கொள்ளணும். கடிக்கீழ் துடிர்கை கழுவுக பாதம் இடக்கையால் என்று தீண்டேன். அதனால் இந்த கடிக்கீழ் என்று சொன்னால் இந்த அரைக்கு கீழே இருக்கிற பாகங்களை தொட்டால் கையை கழுவுக, அரைக்கு கீழே இருக்கிற பாகங்களை தொட்டால் கையை கழுவுக. பாதம் இடக்கையால் என்று தீண்டேன். அதனால் இந்த பாதத்தை தீண்டதுன்னா இடது கையினால் இப்படி கொசு கடிக்கணும்னு வச்சுக்க, இந்த இடது கையினாலும் சுரிஞ்சுக்கணும், வலது கையினாலும் சுரியக்கூடாது. ஆக அதிகபட்சம் இடுப்பு கீழே இருக்கிற பாகங்களை வந்து இடது கையினாலே உபயோகப்படுத்தி கொள்ள வேணும். தலை சுரியும் உரமை உணர்த்துகின்றார். தலை சுரியறது இருக்குது, அது வந்து இருகையினாலும் தலை சுரியல். சில பேர் இப்படி ரெண்டு கையினாலும் சுருவார்ல, அது மாதிரி சுரியாது, இருகையினாலும் தலை சுரியல். என்றும் உருகை சுரிகை ஒழுங்கு, அதனால உருகையினாலே, அதுவும் வலது கையினாலே, வலது கையினால தான் ஏதாவது கடிச்சதுன்னா இருந்து கடிச்சா, அதனால அதை வலது கையினாலே பெரிய வந்து இடது கையை பயன்படுத்தக்கூடாது, இரண்டு கையும் பயன்படுத்தக்கூடாது. தலையை அதிகபட்சம் வலது கையினால தான் தொட வேண்டும், இதை இடது கையினால தொடப்படாது. தலைக்கு உத்தம அங்கம் என்று பெயர், தலைக்கு அங்கங்களிலே உத்தம அங்கம் என்று பெயர். தலைக்குத்தான் மதிப்பே, தலைக்குதான், அதனாலதான் மற்றதுக்கெல்லாம் மதிப்பு. சில செய்ய பிரதானம், பிரதானம்ங்கிறது ஒன்று, தலையினாலதான் மதிப்பு, தலை முகங்களாலதான் மற்ற அங்கங்களுக்கெல்லாம் மதிப்பு. இப்போ மற்ற அங்கங்களெல்லாம் நல்லா இருந்து முகம் நல்லா இல்லைன்னு வச்சுக்க, என்ன சொல்லுவா, நல்லா இல்லையா, ஆளே நல்லா இல்லையா, முழுவதும் முகம்தானே காட்டுது அழகு, முகம்தானே அழகு இல்லாமையும் காட்டுகிறது, முகம் நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்க நல்லா இருக்கா, அப்படி முகம் சரியில்லையானால் நல்லா இல்லை. கைகாலம் நன்றாக இருந்தாலும், அதனாலே தலை முகம் முக்கியமான பகுதி, அதனால அதை வந்து வலது கையாலே தொட வேணும், சொரிய வேணும். அதற்கு மேலே அருந்திய ஆடையுடன் ஆடுக நீர் பின்னை திருந்தவே சாயானஞ்சி. அதனால் சாயங்காலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டியிருந்தால், சாயங்காலத்தில் ஸ்நானம் பண்ண வேண்டியிருந்தால் அது அருந்திய ஆடை, மத்தியானம் சாப்பிடுவோம் அல்லவா, அந்த கட்டிய வஸ்திரம், கட்டிய வஸ்திரத்தோடவே சாயங்காலம் நீராடுகன்னு சொல்லுவோம். கட்டிய வஸ்திரத்தோடவே நீராடி விட்டு மற்றைய சந்தியா வந்தனங்களை செய்யும். சாயங்காலத்தில் நீராட வேண்டியிருந்தால் அருந்திய ஆடையுடன் ஆடுக, பின்னை திருந்தவே சாயானம் செய். சாயங்காலத்தில் செய்ய வேண்டிய சந்தியை பண்ணும், அனுட்டானால் பூஜை முதலியவர் செய்யறதா இருந்தால் அப்படி செய்யுங்க. ஏன்னா மத்தியானம் சாப்பிடும்போது அந்த ஆடை வஸ்திரங்கள் அசுத்தம் ஆகிவிடுவார், அதனால் அதோடவே ஸ்நானம் பண்ணிட்டு அதை சூரிய தூய்மைப்படுத்தி வைத்து கொள்ள வேணும். அதற்கு மேலே இல்லறத்தை பற்றி ஒரு நாலு திருக்குறள் சொல்கிறாரு, அதை சொல்ல வேண்டியதில்லை, நீங்களாக படித்து பார்த்துவங்க, அதை விட்டுவிட்டேன். அதுக்கு மேலே சயன நயமனம் இரண்டு திருக்குறளால் உணர்த்துகின்றார். சயன நயமனம், தூங்கிறது இருக்குதே அதுக்கு சைவ ஆசாரப்படி தூங்க வேணும். எங்கிட்ட வேணாலும் தலையை வச்சு தூங்கலாங்கிறது இல்லை, இதெல்லாம் ஒரு பெரிய சிக்கல் தான் நமக்கு. சிக்கல்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் பெரிய சிக்கல்லாம் ஒன்றும் இல்லை, தெரிஞ்சுக்கிட்டா ஒன்றுமே சிக்கல் இல்லை. இது எப்படின்னா, சிறந்துயிலில் தெந்து செயல் சேர்க்க வரத்தன்தான் வரம்பூர்வ திக்கு நில் வாழ்வார்க்கு. ஐயால் வரத்தன் என்று சொன்னால் முத்திகாமன், முத்திகாமன் சன்னியாசிகள், முத்திகாமன் என்று சொன்னால் சன்னியாசிகள். சன்னியாசிகள் எப்படி தூங்கணும்னா, தெற்கே சிரத்தை வைத்து வடக்கே கால் நீட்டிப்படுத்தணும். சன்னியாசி முத்திகாமி இல்லாதான் போககாமின்னு பேர். ஆக முத்திகாமியா இருக்கிறவன் சிரத்தை தெற்கு திக்கிலே வைக்க கடவன். புத்திகாமனுக்கு கிழக்கு திக்கிலே வைத்திலே சிறப்பான், அதனால புத்திகாமனாகிய இல்லாதான் கிழக்கு திசையிலே தலையை வைத்து படுத்துக் கொள்ள வேணும். அதுக்கு மேலே வடதிசையில் வையல் தலை, வடதிசையில் வையல் தலை, அதனால் வடக்கு திசையில் எப்போதும் தலை வச்சு கொடுக்கக்கூடாது. அப்படி பழக்கிற வழக்கம் இல்லை. அதிகபட்சம் சில பேர் தெரியாமல் படுத்துருவா. நீங்கள் யாராவது அப்படி படுப்பீங்களா? படக்க தலையை வச்சு படுப்பீங்களா? அதனால அப்படி படுத்திருந்தா இன்னமில் விட்டுருணுங்க. வடது செயல் வையர் தலை மற்றைய ஊரில் குடது செயல் வைக்க குணம். மற்றைய ஊரின்னா வெளியூருக்கு சென்றா ஐயால மேற்கு திசையிலே தலையை வைத்து கிழக்கே கால் நட்ட சொல்லுது. ஆக மேற்கும் கிழக்கும் தலை வைக்கலாம். மேற்கு தலையை வைத்து கிழக்கே கால் நட்டலாம், கிழக்கே வைத்து மேற்கே கால் நட்டலாம். அது அந்த இடம் எப்படி இருக்குதோ அதை அனுசரித்து. இப்போ எங்கள் வீட்டில் நான் படுக்கிறேன்னு வச்சுக்க, மேற்கால சாமி ரூம் இருக்குது, கிழக்க தலையை வைக்க முடியாது. இப்போ கிழக்க தலையை வைக்கணும்னு சொல்லுது இல்லை, வைக்க முடியாது. அதனால மேற்கு தலையை வச்சு கிழக்கை கால் நட்டிக்கலாம். தெற்கு மடக்கம் ஆகாது, தெற்கு மடக்கம் ஆகாது. தெற்கே தலை வைக்கிறது அந்த முத்திகாமிகள் தான், இல்லை சன்னியாசிகள் தான். வடக்கே தலை வைத்து ஜனித்தால் வியாதி உண்டா? புத்திகாமன் சைனதானத்திலே தான் தலை வைக்கும் திக்கிலே சோமாஸ்கந்தர் முதலிய விக்கிரகங்களுள் ஒன்றை சித்திரமாக எழுதி அவனை நமஸ்கரிக்கும் பாவனையில் ஜயனிக்கும். அதனால சோமாஸ்கந்தர் முதலான மூர்த்தங்களை படத்தை கையால தலைப்பக்கம் இருக்க வேணும். அவரை நமஸ்கரிக்கிற மாதிரி, அவர் திருவடியில தலை இருக்கிற மாதிரி அப்படி படுத்துக்கொள்ளணும். எழுந்த உடனே அவர் பார்க்கணும் ஜெயனிக்க. முத்திகாமன் சிவத்தோடு இரண்டர கலக்க உண்மை நிலையை சிந்தித்து கொண்டு ஜெயனிக்க. அதற்கு மேலே நிழல் எந்த நிழல்ல இருக்கலாம்னு சொல்றார். நிழல் இருக்குது அல்லவா, மர நிழல்கள், அது எந்த நிழலிலே நிற்கலாம் இருக்கலாம் என்று இதில் சொல்லுகிறார். அது எப்படின்னா, இருக்கும் களிதாண்டி ஏரண்டத்தின் கீழ் இருக்கை இணை வலு என்று எண். இருக்கும் கள்ளியும் தாண்டியும் ஆமணக்குமாயி மரங்கள் நிழலிலே இருத்தலை குற்றம் என்று நிலை. இருக்கஞ்செடி நடல்ல, அதற்கு மேலே வந்து கள்ளி மரத்து நடல், ஆமணக்கு கொட்டைச்செடி, ஆமணக்குன கொட்டைச்செடி, அந்த நிழலிலே இருக்கப்படாதுங்கிறார். இந்நிழலில் இருந்தால் பகற்காலத்தும் விழா நிழலிலும் அரச நிழலிலும் இருத்தல் ராக்காலத்து ஆகாவன, நீசர் நிழலும் விளக்கு நிழலும் ஆகாவென்று அறிகிறார். ஆகவே சரித்தார்க்கு செய்வ சமய நெறியின் உரித்தாங்கு புத்தியும் முத்தியும். அரசர் அரச நிழலிலும், அரச நிழலும் அரச மரத்து நிழல், அரச நிழல் இருத்தல், இரு இந்நிழல்களிலே இருத்தல் பகற்காலத்தும் ஆகாது. விழா நிழலிலும் அரச நிழலிலும் இருத்தல் ராக்காலத்தும், ராக்காலத்தில் அரச மரத்துக்கடியில் இருக்கப்படாதான், பகற்காலத்தில் இருக்கலாம் ஆகாவன அறிக. சரி, இப்படி சைவ சமயாசாரங்களை சயனிப்பது, உண்பது, நீராடுதல், நிற்பது, நிழல் முதலான எல்லா வகைகளையும், கொடுக்கல் வாங்கல் முதலான எல்லா வகைகளையும் ஒருவாறு தொகுத்து சொன்னார். இது சைவ சமய ஆசா, சைவ சமயிகள் அனுஷ்டிக்க வேண்டிய ஆசாரங்கள். இப்படித்தான் உட்கார்ந்து சாப்பிட வேணும், இப்படித்தான் சயனிக்க வேணும், இந்த கையினால் தான் இதை செய்ய வேணும் என்றெல்லாம் சைவ சமய நெறியிலே சைவ சமயிகளுக்கு இந்த ஆசார முறைகளை சொன்னார். இப்படி இந்த ஆசார முறைகளை அவசியமாக இப்போ பாடம் கேட்கறதோட தனித்தனியாக ஒவ்வொருவரும் படிச்சுக்க வேணும். தனித்தனியாக ஒவ்வொருவரும் இந்த புக்கு கையில் இருக்க வேணும். ஒவ்வொருவரும் அதையால் அப்போ எடுத்து படிச்சுக்க வேணும். சிலது மறந்து போகும் அல்லவா, அப்புறம் ஞாபகப்படுத்திக்கணும். இப்படி எல்லாம் சொல்லி இந்த சைவ சமய நெறியிலே சரித்தவர்க்கு, சரித்தவர் என்று சொன்னால் இந்த நெறிப்படி நடந்தவர்கள், சைவ சரித்தார்க்கு செய்வ சமய நெறியில் உரித்தாங்கு புத்தியும் முத்தியும். இந்த சைவ சமய நெறிப்படி நடந்தவர்களுக்கு புத்தியும் முத்தியும் கிடைக்குங்கிறார். சைவ சமய நெறியிலே சொன்னபடி நடந்தவர்களுக்கு புத்தியும் முத்தியும் கிடைக்குங்கிறார். புத்தி என்றால் இந்த லோகத்து வாழ்வு, முத்தி என்றால் அந்த லோகத்து வாழ்வு, இரண்டும் கிடைக்குங்கிறார். சைவ சமய நெறிப்படி நடந்தவர்களுக்கு நெறி என்பது சிவனாலே சொல்லப்பட்ட நெறி தான். அது சிவன் அருளி செய்த நெறி தான். இவர வேற மனுஷன் நிஷ்டத்துக்கு எழுதி வச்ச நெறி அல்ல. இதெல்லாம் ஆகமங்களில் சொல்லப்பட்ட நெறி தான், வேத ஆகமங்களில் சொல்லப்பட்டதுதான். இப்படி தமிழ்ல பாடி தந்திருக்கிறாங்க. இப்படி சைவ சமயிகளாகி சைவ தீக்கையை பெற்று அதன் பிறகு இந்த நெறிகளை தெரியவில்லையானால் குற்றமாக போய்விடும், குற்றமாக போய்விடும். அவன் செய்கின்ற அந்த பூசைக்கு பலன் குறைவாக போய்விடும். குற்றம் அதிகமாச்சுன்னா அந்த பலன் குறைஞ்சு போகும் வேற. அதனாலே சைவ சமய ஆசாரங்களை நன்றாக தெரிந்து கொள்ள வேணும். அப்படி இந்த ஆசாரங்களிலே அவர்கள் இயங்காவிடையில் நடக்காம போனார்களேயானால் பிசாசு ஆவார்கள் சொல்றார். இந்த நெறி தன்னில் இயங்கார் பிசாசு ஆவர், இந்த நெறி தன்னில் இயங்கார் பிசாசு ஆவர். சைவ சமய தீக்கையை பெற்றுக் கொண்டால் சைவ ஆசாரங்களே என்ற வரையில் நன்றாக தெரிந்து கொள்ள வேணும். அப்படி நடக்கவில்லையானால் அவர்கள் பிசாசு ஆவார்கள். அப்படி பிசாசு ஆவார்கள் என்றால் அப்படியே ஆகிவிடுவார்களா, அதுக்கு வேற வழி இருக்குதா என்று கேட்டால் அது அந்தியேட்டி முதலிய பரிகாரங்களிலே அது நீங்குங்கிறார். இந்த நெறிதனில் இயங்கார் பிசாசு ஆவர், அந்த வினை போம் பரிகாரத்து, அந்த வினை பரிகாரத்தினாலே போகுங்கிறார். பரிகாரத்தில் போகும், அந்தியேட்டியிலே போகும். அதனாலதான் அந்தியேட்டி அவசியமா செய்ய வேணும் என்பது. அந்தியேட்டினா விளங்குதா, அந்திமகாரத்திலே செய்கின்ற இட்டி, இட்டினா யாகம். அந்தியேட்டியை தெரியுது இல்லப்பா. இந்த நெறி இதனில் எங்கார் பிசாசா, இந்த பிரகாரம் அனுட்டியாதவர்கள் புத்தி தத்துவத்தில் பைசாச பவனத்தில் பிசாசுகளாய் அங்குள்ள போங்களை 100 இருடி வருஷம் புசிப்பார்கள். தீட்சை பெற்ற பின் ஆசாரத்தில் வழுவிய பாவங்களுள் புத்தி பூர்வமாக செய்த பாவம் பராயச்சத்தினாலும், அபுத்தி பூர்வமாக செய்த பாவம் அந்தியட்டி முதலிய கிரியினாலும் நீங்கும். அந்தியட்டி முதலின முதலிய கிரியகளாவன அந்தியட்டி, பாசான ஸ்தாபனம், உதகதானம், பிண்டதானம், ஏகோத்தர விருத்தி போஜனம், நவசரார்த்தம், ஏகோத்திட்டம், பஞ்சதசரார்த்தம், சோத கும்பசரார்த்தம், சபுண்டீகரணம் என்பனவா. இக்கிரியைகள் செய்யாவளி அப்பாவங்கள் புசித்தே தீர வேண்டும் என்று அறிக. சமயாசாரத்தில் வாஞ்சையுற்றும் பற்றற்று இருக்கும் நைட்டிகனும் சன்னியாசியின் சமயாச்சாரத்திலே சில லோபமுறின் அந்தியத்தில் பஞ்சாச்சாரத்தினாலே 10,000 உருச்சவிக்க அன்றில் ஒரு சிவஞானிக்கு பூசை செய்ய. ஆகையினால இல்லறத்தில் இருக்கிறவர்கள் இந்த ஆசாரங்களை கட்டாயம் தெரிந்து அனுட்டிக்க போகணும். அதற்கு மேல தெரிந்து செய்த பாவங்கள் பரிகாரத்தாலும், தெரியாமல் செய்த பாவம் அந்தியட்டினாலும் போகும் இடுகிறார். அதற்கு மேல ஆச்சாரியர் முதலாயினரை வழிபடும் முறைமை 5 திருக்குறளால் உணர்த்துகின்றார். அதனால வழிபடுகள் ஒரு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய முறைமை. வழிபடுதல் இருக்குதே, வழிபடுதல் என்று சொன்னால் வணங்குதல், நமஸ்கரித்தல், நமஸ்காரம் பண்ணுதல் ஆகிய அந்த முறைகளை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டியது. தேசிகர் தம்மை சிவனேஸ்வர தம்மையும் ஈசனவே குலத்துள் என். தேசிகர் என்கின்ற ஆச்சாரியரும் சிவனேஸ்வர் என்ற அடியார்களும் சிவனாகவே உள்ளத்திலே எண்ணுவாயாக. அது உண்மையிலேயே எப்படி என்று கேட்டால், தேசிகர் சிவனேஸ்வர் ரெண்டு ஒண்ணுதானே வச்சுங்க, அடியார் என்று ஒரு வகையாக அதை எடுத்துக்கொள்வோம் வச்சுங்க. தேசிகர் அடியார் தானே, அதனால அப்படி அடியார்கள் என்று சொன்னால் அவர்கள் தினந்தோறும் மனவாக்கு காயங்களாலே சிவ வழிபாடு செய்வதனாலும், மனவாக்கு காயங்களிலாலே சிவ வழிபாடு செய்வதனாலும், அதற்கு மேலே சகலீகரண முதலாலே செய்து நியாசம் பண்ணி சிவத்தை பதித்துக் கொள்வதனாலும், அதற்கு மேலே சிவத்தை தியானிப்பதினாலும், சிவத்தை தரிசிப்பதினாலும், சிவத்தை பூஜிப்பதினாலும், அந்தரியாகம் பண்ணுவதனாலும், இப்படி பல காரணங்களினாலே அவர்கள் சிவனுக்கு சமானமாக எண்ணப்படுவார்கள். அறிவறியான் தனை அறிய ஆக்கையாக்கி அங்கங்கே உயிர்க்குயிராய் அறிவு கொடுத்து அருளால் செறிதலினால் திருவேடம் சிவன் உருவேயாக, திருவேடத்தினால் அவர் சிவன் உருவே என்கிறார். திருவேடம், திருவேடம் சிவன் உருவேயாக. சிவோகம் பாவிக்கு மத்தால் சிவனும் ஆவார். சிவோக பாவனைன்னு ஒன்று இருக்கு பூஜையில, சிவோகம் பாவனை என்று சொல்லப்படுகிறது. இப்ப பூஜை செய்யறதுக்கு முந்தைய, சாமிக்கு பூஜை பண்றதுக்கு முந்தையே மூர்த்தி ஆசனம் மூலத்துக்கு பூஜை பண்றோம். எங்கே ஆசனம் மூர்த்தி மூலத்துக்கு பூஜை பண்றோம், நம்ம இருக்கிற ஆசனத்துக்கு பூஜை, மூர்த்திக்கு பூஜை, மூலம் சிவாசனம் சிவமூர்த்தினம் சிவாயனம் பூஜை பண்றோம் அல்லவா. ஏன் இப்படி பூஜை பண்றோம்னா, உள்ளே இருக்கிற சௌருமானுக்கு இந்த பூஜை, அந்தரியாகத்திலையும் பூஜை பண்ணி அதுக்கு மேலே இந்த பூஜை பண்ணுகிற இந்த உடம்புக்கும் ஒரு பூஜை. இப்படி பூஜையை பண்ணி அதற்கு மேலே சிவத்தை தியானிக்கின்ற காரணத்தினாலே, அதனால சிவபெருமான் அவருடைய உள்ளத்தில் எழுந்தருளி இருக்கிற காரணத்தினாலே விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய் அப்படின்னு சொல்றாரு அல்லவா மாணிக்கவாசகர். விரும்பும் அடியார் உள்ளத்துள்ளாய், மண் உத்தர ஓசமங்கைக்கிற செய்யணுங்கிறது அல்லவா நித்தல் விண்ணப்பத்துல, விரும்பு அடியார் உள்ளத்துள்ளாய். அதனாலதான் அடியார் நடுவோடு இருக்க அருளை புரியாயின்னு சொன்னார். அதனால அடியார்கள் சிவபேடமுடைய சிவ தீட்சையுடைய சிவ பூசையுடைய அடியார்களை சிவமாகவே பாவிக்க வேண்டும், சிவமாகவே பாவிக்க வேண்டும். ஆக கடவுள் எழுந்தருளி இருக்கிற இடம் சிவனடியாரிடத்தும் சிவலிங்கத்தினிடத்தும் எழுந்தருளி இருக்கிறார். அதனாலே சிவனடியார்களை சிவமாகவே பாவிக்க வேணும். அது சிவாகமத்திலே விதிக்கப்பட்ட சம்ஸ்கார தீட்சையினாலே, இதை கவனமாக சம்ஸ்கார தீட்சையினாலே வாகீஸ்வர வாகீஸ்வரிடத்து தோன்றினமையால், வாகீஸ்வர வாகீஸ்வரிடத்து தோன்றினமையால் ஆகையால் இப்போ சிவதீட்சையிலே ஒரு பெயர் வைக்கிறார்கள் அல்லவா, பெயர் வைக்கிறார்கள் அல்லவா, அந்த பெயருக்கான இந்த ஆன்மா வாகீஸ்வர வாகீஸ்வரி கர்ப்பத்திலிருந்து வந்ததாக பாவித்து, வாகீஸ்வர வாகீஸ்வரி மூலமாக இந்த ஆன்மா மறுபடி போய் வருதான். அப்ப வாகீஸ்வர வாகீஸ்வரியுடைய புத்திரர்களாக ஆகிவிடுகிறார்கள். வாகீஸ்வர வாகீஸ்வரிகளுக்கு தோன்றினமையால் அவர்களை மானுடர்கள் என கருதலாகாது என்கள், மனிதராக எண்ணப்படாது, கருதலாகாது என்கள். சமயிகளை நிந்தித்தவன், சமய தீட்சை பெற்றவர்களை நிந்திக்கப்படாது. நிந்தித்தவன் பிரமதினம் 15 செல்லு வரையும் நரகத்தில் கிடப்பான். புத்திரகரை நிந்தித்தவன் விட்டுனுதன 5 செல்லு வரை நரகத்தில் கிடப்பார் விசேட தீட்சை. சாதகரை நிந்தித்தவன் உருத்திர தினம் 3 செல்லு வரை நரகத்தில் கிடப்பார். ஆச்சாரியரை நிந்தித்தவன் சாதாக்கியத்தோருடன் 3 செல்லு வரை நரகத்தில் கிடப்பார். சாதகருடன் நைட்டிகனை பரம்புள் என்றும் சன்னியாசிய தட்சிணாமூர்த்தி என்றும் வானப்பிரத்தனை உருத்திரன் என்று இல்வாழ்வானை மகேஸ்வரன் என்று ஏனையரை புதுவீர் சிவன் என்று வழிபடுக. ஆக சிவனடியார்களை சிவமாகவே எண்ணி வழிபட வேணும். அதற்கு மேலே உன்னுடைய வீட்டுக்கு மாதவர்கள் வந்தார்களே ஆனால், வீட்டுக்கு மாதவர்கள், மாதவர்கள் என்றால் அடியார்கள் வந்தார்களே ஆனால் அவர்களுக்கு ஆதனம் இடுவாயாக, வந்த அடியவருக்கு அவர்கள் இருப்பதற்கு ஆசனம் இடுவாயாக, அதை மூலமந்திரம் சொல்லி இடுவாயாக என்று சொல்லுகிறது. ஆதனந்தன்னை சிவாயவன அங்குதவு, மாதவர் வந்தால் உன் மனைக்கு அப்படின்னு சொல்றார். இருத்தி பூஜை பண்ணும், அப்படி ஆதனத்தில் இருத்தி பூஜை பண்ணும், கொண்டு வந்து மனைவி வந்து குலாவாத வழக்கி மண்டு காதலின் ஆதனத்திலே வைத்து அர்ச்சனை செய்தவன் அந்த பூஜையை பண்ணும். அன்புடன் ஈக சிறிதேதும் அது பயனா, அன்பிலார் இன்புறுவாராங்க. ஐயால இப்படி அவர்கள் உபசாரம் பண்ணுகிறாயா, அதற்கு மேலே ஈவதுன்னு இருக்குது அல்லவா. ஈவது என்றால் அன்னம் முதலான பொருள் முதலான இவ்வேறு எந்த பொருளாயினும் சிவனடியார்களுக்கு தந்தா அதை உள்ளன்போடு அவர்களுக்கு கொடுப்பாயா. அப்படி உள்ளன்போடு கொடுக்கறதுக்கு ஒத்து இல்லைன்னா கொடுக்காம பேசாம இருந்துக்க, நல்லா விளங்குதா, மனசுல ஒண்ண வச்சுக்கிட்டு கொடுக்காது. கொடுக்க முடிஞ்சதுன்னா உள்ளன்போடு இருமையால் எழுதி நேர்ந்தேன் எதிர்க்கவே எழுத்து என்றார் போல மனமும் வாக்கும் ஒத்து செய், ஒத்து வர இல்லையா பேசாம இருந்துக்கலாம், கொடுக்கறதுக்கு பேசாம இருந்துக்கலாம். அதனாலே அன்புடன் ஈக, அன்புடன் ஈக சிறிது ஏதும், சிறிது சிறிய பொருளா இருந்தாலும் அது பயனாகும். அன்பிலார் என்பருவார் ஆகும், அன்பில்லாமல் செய்கின்றவர்கள் என்ன பெறப்போகிறார்கள், அதனாலே தானத்தினாலே பலனை பெறமாட்டார்கள். அதற்கு மேலே அடியவர்கள் மனைக்கு வந்தார்கள், அவர்களுக்கு பூஜையை பண்ணினோம், அவர்களுக்கு அன்ன முதலாகிய பொருளை கொடுத்தோம், அதன் பிறகு அவர்கள் செல்லுவார்கள் அல்லவா. சென்றால் இருந்த இடத்துல இருந்துட்டே போயிட்டு வாங்கன்னு சொல்லப்படாது, இருந்த இடத்துல போயிட்டு வாங்கன்னு சொல்லப்படாதா. போகும்பொழுது பின்னே 14 அடி போக, 14 அடி கணக்கா எண்ணி வச்சுக்கணும், 14 அடி போக. அதையால கொஞ்சம் தூரம் அவர்கள் போகின்ற வரையிலும் ஒரு குறிப்பிட்ட இடம் வரையில நீங்க செல்லலாம் அப்படின்னு அவங்க சொன்னா வரலாம். அவர்கள் நீங்க இருங்க இங்கே இருங்கன்னு இருக்க இடத்துலயே இருங்கன்னு சொன்னா கூட கேட்கக்கூடாது, கொஞ்சம் தூரம் வரணும். இப்போ லாலாபட்டில சாப்பிட்டு வந்தேன்னா ரயில்வே கேட்டு வரலி வர்றாங்க, பஸ் ஏற்றி விடுற வரலி வர்றாங்க, வேண்டாம் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால அந்த மாதிரி அந்த உபசாரங்களிலே அது உண்டு, இருக்க இடத்துல சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லப்படாது. அதனாலே பொம்பொழுது பின்னே 14 அடி போக நாம் பெற்றோம் எண்ணி நன்று. அதாவது இவர் நமது கிரகத்துக்கு எழுந்தருளி, கிரகத்துக்குன்னா வீட்டுக்கு எழுந்தருளி வருகையால் நாம் நன்மையை பெற்றுவோம் என்று நினைந்து, நன்மையை பெற்றுவோம் என்று நினைந்து. இப்போ ஒரு திருடன் வீட்டுக்கு வந்தான்னு வச்சுக்க, அதனால என்ன வரும், கெடுதல் வரும். அதே போல யார சிவனடியார் வந்தா சிவன் வந்ததாகவே அர்த்தம். அதனால் நன்மையை பெற்றுவோம் என்று நினைந்து அவர்கள் போகும்பொழுது அவர்களுக்கு பின் 14 அடி போய் வழிவிடுக. சுற்றத்தாரை உடப்படுத்தற்கு நாம் பெற்றுவோம் என பன்மையார் கூறினார். ஓடேல் இயங்கேல் ஒற்றியடி வைத்திடுக வீடில் உயிருக்கு வீடும் உயிர்கீட விதம் என்று. அதாவது நடக்குங்கிறதுக்கு ஒரு முறை சொல்றார், நடக்கிறது. வழியை விட செல்லும் போதும் விரைவாக நடவாது, மெல்ல நடக்கினும் கீட முதலிய சிந்துக்கள் மறிக்கும் என்று நினைந்து மெல்ல அடிய வைத்து பிஞ்சல். அதனால கீட முதலியன்னா புழு எறும்பு முதலானவைகள் காலிலே பட்டு சேதமாகும் என்று சொல்லி மெல்ல அடிய வைத்து நட என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து அந்த காருண்யத்தை கையை காருண்ய காருண்யம் கருணையை இறக்கத்தை வச்சு சொல்றார். ராக்காலத்திலும் பயம் உள்ள இடத்திலும் அவர்களுக்கு முஞ்சல் வேண்டும் என்று அறிகள் அடியார் இருந்தார். ஏன்னா ராக்காலத்திலையும் பயம் உள்ள இடத்திலையும் அவர்களுக்கு முன்னால போகணுமா, அடியாரில் பின்னால வர செய்யும் அவர்களுக்கு பாதுகாப்பாகும். இரவில் செய்யலாகாதவை உணர்த்துகின்றார். இரவில் தனித்து ஊர் புறத்து எங்கள் செல்க இருவரும் இருவரும் கற்க விருட்டின். அதாவது இரவிலே ராக்காலத்திலே ஊருக்கு புறத்திலே ஒருபோதும் தனித்து போகாது. ராக்காலத்திலே ஊருக்கு புறத்திலே தனித்து போகாது. தனித்து போக வேண்டிய சூழ்நிலை இடம் போக்குவரத்து நமக்கு பழக்கமான இடங்கள்ல பரவாயில்ல, எல்லாத்துலேயும் ஒரே மாதிரியா கணக்கு வச்சுக்காதீங்க. இப்ப நம்ம ஊர் புறத்துல இருங்கன்னா பழக்கமான இடம் இருக்குன்னு வச்சுக்கப்பா, அதுல எப்படி ஒண்ணும் தப்பு இல்லை. அதனால கொஞ்சம் தூரம் போற இடம் பழக்கம் இல்லாத இடங்கள்ல தனித்து போகாது எங்காது. போக வேண்டிய ஒருவரை கூட்டி கொண்டு போ, இருட்டில் அருந்திருக்க இருளிலே போஷணம் செய்யாது. இருளிலே போஷணம் செய்யாது. சாப்பிட்றது இருக்குதே இருட்டிலையும் சாப்பிட்டு போடலாம், அப்படி ஒன்றும் முடியாமல் இல்லை. ஆனால் சாப்பிடக்கூடாது, இருளிலே உண்ணக்கூடாதுன்னு சொல்லுது. அருந்தேல் விளக்கவியில் உண்ணும்போது தீபம் நின்று விட்டால், உண்ணும்போது தீபம் நின்று விட்டால் அங்கையில் தொட்டு அண்ணன் திருந்த உரை காயத்திரி, அதாவது அந்த அன்னத்தை கையினால தொட்டு காயத்ரி மந்திரத்தை செவிப்பாயாக. விளக்கு நின்று போச்சுன்னா விளக்கு வருகின்ற வரையிலும் அன்னத்தை கையில தொட்டு காயத்ரி மந்திரத்தை செவிப்பாயா. காயத்ரி மந்திரம் எல்லாரும் பாடம் பண்ணிக்கணும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம் தெரியலனாலும் பாடம் பண்ணிக்கங்க. விளக்கையினாலே மூடி விளக்கேற்றி வரும் அளவும் சிவகாயத்ரியை விதிப்படி உச்சரித்து கொண்டுரும். காயத்திரிக்கு அருகர் அலர் சிவகாயத்திரிக்கு உரியல் அல்லாதவர். சிவகாயத்திரிக்கு உரியல் அல்லாதவர்னா தீட்சை இல்லாதவர்கள் பொதுவிலே. அவர் சௌரமான திரையத்தில் பஞ்சாட்சரத்தை ஜபிக்க கடவுள், பஞ்சாட்சரத்தை ஜபிக்க கடவுள்னா அதனால பொதுவாக பஞ்சாட்சரம் ஐயாலும் வெளியில தெரியுது அல்லவா, எங்க பார்த்தாலும் ஜெயிச்சிருக்குது அல்லவா, அது மாதிரி மந்திரத்தை ஜபிச்சுக்க சொல்லுது. ஆக்கி விளக்குன்ன அந்த வண்ணம் பிணப்பெய்யல் ஆக்கிய வாண்டத்தோடு அது போதனம். இது எப்படி சொல்றாருன்னா விளக்கு ஏற்றிருத்து பின்பு பானையில் அன்னத்தை இடுவித்துக் கொள்ளாமல் அவண்ணத்தையே புஜித்து எழுந்துரு. இது உங்களால முடியுமான்னு பாருங்க. இப்ப விளக்கு நின்று விட்டா காயத்திரிய ஜபிச்சுக்கிட்டு விளக்கு வந்த ஒரு பாட்டு சாப்பிடுன்னு சொல்லுது. சாப்பிடுனா அதோட எந்திரிச்சுக்கணுமா, அதுக்கு மேல சாப்ப பானையில சாதத்தை எடுத்து போடப்படாதான். போடப்படாதுன்னா வயிறு நிரம்பலை என்ன பண்ணுவேன், என்ன பண்ணுவேன், அதெல்லாம் யுக்தியினாலே தெரிஞ்சு கொள்ளணும். யுக்தியினாலே சிலவற்றை தெரிந்து அனுட்டிக்கணும். சாஸ்திரங்களை சொல்லி ஸ்ருதி யுக்தி அனுபவம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஸ்ருதிங்கிற சாஸ்திரம், யுக்திங்கிறது சமயோசித புத்திங்கிறது அந்த வேலைக்கு எப்படி செய்தால் சௌகரியமாக இருக்குமோ அப்படி செய்து கொள்ளும். எது அதான் முறை, அப்படித்தான் முறை. காரணம் வந்து அந்த விளக்கு நின்ற பிறகு அந்த பானையில இருக்கிற சோத்தில சில குற்றம் உண்டு, அதனால அந்த சோத்தை போட்டுக்காதுன்னு சொல்லுது. அது வந்து சாதாரணம்தான், சாதாரணம்தான் என்றால் செய்யலாம், இல்லை இல்லையானால் உண்ணலாம் மந்திர சுத்தியினால. அருந்தல் அதிபாதகாதியர் அண்ணம் அருந்தவத்தார் வந்தியனம் மாசு. இது அண்ணன் அண்ணன் உண்ண வேண்டிய இடங்களை சொல்லுகிறார். அது சிவதர்மோத்தரத்திலையும் சொல்லிச்சு. இதில் சொல்கிறாரு அதிபாதகம் முதலிய பாதகங்களை செய்தருடைய அன்னமும் மலடிகளுடைய அன்னமும் அருந்தவத்தார் ஆதலால் அவைகளை அறுவையாகிய தவத்தினுடையவர்கள் புசியாது ஒளிக்கடவர்கள் ஒளியக்கடவர்கள். அதிபாதகங்கள் சிவனிந்தை சிவத்திரவியம் புசித்தல் கூலிக்கு பூசித்தல், குரு நிந்தை, குரு திரவியம் பூசித்தல், சிவனடியார் நிந்தை, வேதாகம நிந்தை என்பனவா. ஆதி என்பதனால் பஞ்சமகாவாதமும் உபவாதமும் கொள்க, அவைகளை சிவ தர்மோத்தரத்தில் காண்க அப்படின்னு எழுதிட்டார். அதனாலே அப்படி பாதகம் செய்யவும் என்று தெரிந்தால் அவன் வீட்டில் உண்ணப்படாது. அவன் பாவம் செய்கிறான் அப்படின்னு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, அவன் வீட்டில் ஏதோ காலத்தில் உண்ண முடியா இருக்கும்ல, உண்ணாமல் உந்துடுறது நல்லது. நம்ம சொந்தக்காரன் பங்காளி பாதகம் உடையவனாக இருந்தான்னு வச்சுக்க, மாமச்சனே மாமச்சனே எல்லாம் புண்ணியவனாக இருக்கிறேன், எல்லாம் பாதகர்களுக்கேன் இருந்தான்னு வச்சுக்க, அவன் வீட்டில் சாப்பிடக்கூடாது. சாப்பிடலன்னா அவன் பிணங்கிக்குவேன், பிணங்கிட்டான் நாளைக்கு நம்ம வீட்டு தேவைக்கு வரமாட்டேன், வரலன்னா பெரிய சிக்கல் வந்துடும், என்ன செய்யலாம் அதுக்கு. சரி, சாப்பிடும்போது சிவனை சிந்திச்சு சாப்பிடுவிட்டு சாப்பிட்டு விட்டு அப்புறம் அகோர மந்திரத்தை ஜெபம் பண்ணிக்கணும். இப்போ தீட்சை இல்லாத வீட்டில் சாப்பிடக்கூடாது, இதுக்கு என்ன பண்ணுறது. இப்போ மனைவி தீட்சை இல்லைன்னா சோறு போட்டு திங்கக்கூடாது, மனைவி சோறு போட கணவன் திங்கக்கூடாது, தீட்சை இல்லைன்னு வச்சுக்க. அதுக்கு தான் இந்த முத்துக்கண்ணு நம்ம மனைவியெல்லாம் சுதாரிப்பாக இருந்துக்கிட்டாங்க, தீட்சை வாங்காமல் இருக்கிற காரணம் இதுதான். இந்த மாதிரி சிக்கல்லாம் நமக்கு சிலவற்றை அனுப்பிக்க முடியாமல் இருக்கும், தீர்க்க தரிசனம் அதெல்லாம். அதனால வந்து கணவன் தீட்சனா மனைவியும் தீட்சை இருக்கும். தீட்சை இல்லாத வீட்டிலையோ மற்ற பாதகர்கள் வீட்டிலையோ மற்றவர்கள் வீட்டிலையோ உண்டா வந்து அகோர மந்திரத்தை ஜெபிச்சுக்குவோம். சரி, அருந்தல் பரிதர் அணங்கொள்ளும் அண்ணம் அருந்தற்க வீசியர் அண்ணம். விரதபங்கருடைய அன்னத்தையும் விலக்கி கொண்ட அன்னத்தையும் புசியாது ஒழிக. விரதபங்கருங்கிறது இந்த மாதிரி பூசை முதலானவற்றை விட்டவர்கள், பூசை முதலானவற்றை அனுஷ்டானங்களை கர்மங்களை விட்டவர்கள் விரத பங்கமுடையவர்கள், அவங்க வீட்டில் உண்ணப்படாதான். விலக்கி கொண்ட அன்னத்தை புசியாது ஒடிங்குது, விலக்கி வாங்கின சாப்பாட்டை சாப்பிடப்படாதுங்குது. அது சரி, இப்போ நம்ம என்னைக்கோ ஒரு நாளைக்கு தானே சாப்பிட போகிறோம், அதை பற்றி தப்பு இல்லை. என்னைக்கோ ஒரு நாளைக்கு அப்படி சாப்பிடாமல் இருக்க முடியுமா? வெளியில் போட்டால் விலைக்கு தான் வாங்கி சாப்பிடணும். அதனால அது சில வேளைகளில் உன்னேல் உடலில் உருப்பற்றார் சோறு அந்தியசர் வண்ணார் முதலோர் மனை புலையரும் அங்ககிணரும் புலையரும் வண்ணாரும் என்று சொல்லப்படும் இவர் முதலாயினருடைய வீட்டில் அனத்தை புசியாது ஒழிகள். எண்ணெய் வாணிகன் களைக்கூத்தாடி பூ விற்பான், அதை அதில் சொல்லிச்சு சிவதன் முந்திரத்தில் வச்சு இப்படி சொல்லுது. ஆகவே அப்படி முடிஞ்ச வரையிலும் சுத்தமான இடத்துல மனதுக்கு திருப்பிய இடத்துல சாப்பிட வேணும், அப்படி சாப்பிடக்கூடாத இடத்துல சாப்பிட்டா அதுக்கு தக்க பரிகாரத்தை பண்ணிக்கொள்ளும். பிராமணர் முதலியோருடைய பொருள்களை கை கொள்வானாயி ரத்தனாதிகள் எல்லாவற்றையும் திருடுவோன் கணன் என்று சொல்லப்படுவான். அதாவது திருடன் வீட்டில் சாப்பிடக்கூடாதுங்கிறது, திருட வீட்டுக்கு அதிகபட்சம் போக மாட்டான். புசித்தற்கேற்ற அன்னம் உணர்த்துகின்றார், அருந்துக தக்கார் அணம் அவர் வாஞ்சித்து அருந்து விப்பார் நல்லது. அதனால் நூல்வழி வலுவாது உழுகும் தகமையை உடையோர், நூல்வழி வலுவாது உழுகும் தகமையுடையோர், நூலில் சொல்லப்பட்டபடி ஆச்சாரங்களை பூசை விதிகளை எல்லாம் நன்றாக அனுட்டிக்கின்றவர்கள் இல்லத்திலே அன்பு உண்டு புசிப்பிப்பர். அதனால் அவர் அன்னமே நன்மையை உடையது, ஆகையால் அவன்னத்தையே புசிய கடவுள். அதனால் இந்த அன்னம் புசிக்கிறது ரொம்ப முக்கியமாக சொல்லப்படுகிறது. அதனால் நம்ம வீட்டிலையும் சரி தூய்மை, வேறு இடங்களில் தூய்மையான இடத்துல அன்னத்தை புசிக்கணும், தூய்மை இல்லாத இடத்துல புசிக்கக்கூடாது. இல்வாழ்வார் கிருகத்தர் ஐமூன்று நாளிகை மேல் அருந்தல். இல்வாழ்வார் கிருகத்தர் ராத்திரியில் எட்டு நாளிகைக்கு மேலே புசியாது ஒழிக்க கடவர். ராத்திரியில் எட்டு நாளிகைக்கு மேலே, அது ஒன்பது மணிக்கு மேலே சாப்பிடக்கூடாதான். அப்படின்னா ஒன்பது மணிக்குள்ளே சாப்பிட்றணும். சில பேர் பத்து மணி பதினெட்டு மணி பதினோரு மணிக்கெலாம் சாப்பிட்றாங்க, அப்படியா? அதனால் அதை எட்டு நாளைக்குள்ளே சாப்பிடணும்னு சொல்லுது, அதுக்கு தகுந்தா போல பார்த்துங்க. முத்திகாமன் ராத்திரி முப்பது நாளி உள்ளும் புசியார். முத்திகாமன் ராத்திரி முழுவதுமே சாப்பிடக்கூடாதுங்குது, பகல்லே முடிச்சுக்கணும் சாப்பாட்டை அப்படின்னு சொல்லுது. அதனால முடிஞ்ச வரையிலும் பகல் உணவுங்கிறத, உணவுங்கிறத அதான் ஒருபோது யோகியே கொண்டடிற்கை மாத இருபோது போகியே என்று சொல்லப்படுகிறது. யோகி சன்னியாசிகள் ஒரே வேளை தான் சாப்பிடணும், இல்லைனத்தான் இரண்டு வேளை சாப்பிட வேணும், மூணு வேளை நாலு வேளை ஆகாது, ஆகாதவன் சாப்பிட்றது. அதனால வந்து மத்தியானம் சாப்பாடு, காலையில் சாப்பிடக்கூடாது, காலையில் சாப்பிடக்கூடாது. வேலை மற்ற காரியங்களுக்கு போகிறதா இருந்தால் என்ன பண்ணுறது, ரெண்டு இட்லி ஒரு தோசை சாப்பிட்டுக்கலாம், அப்படி சாப்பிட்டு அடுத்த காரியத்தை பார்க்கலாம். அதனால முடிஞ்ச வரையும் மத்தியான போஷணம், காலையில் வழிபாடு, மத்தியானம் சாப்பாடு, காலையில் வழிபாடு, மத்தியானம் சாப்பாடு, அதான் ரெண்டு இட்லி ஒரு தோசையை கணக்கு. சிவபூஜை செய்யாது உண்ட வழிபடும் குற்றம் உணர்த்துகின்றார். சிவபூஜையை செய்து விட்டு தான் சாப்பிட வேணும், சிவபூஜை செய்யாம சாப்பிடக்கூடாது. அப்படி அதிகபட்சம் சாப்பிட மாட்டாங்க, எங்கேயோ சிலர் சாப்பிட்றதா கேள்விப்படுறேன், எங்கேயோ சிலர். ஆனால் இங்கே நம்ம கூட்டத்தில் அப்படி யாரும் சிவபூஜை பண்ணாமல் சாப்பிட மாட்டாங்க, எல்லாம் உறந்தறிஞ்ச ஆளுதானே. அதனால அலறினை சூட்டாது அமலந்தாளின் அருந்தன்னம் மலமுமாம் பணமுமாம் மாசு. சிவபெருமானுடைய திருவடியில் அர்ச்சனை பண்ணாமல், மலரிட்டு அர்ச்சனை பண்ணாமல் சாப்பிடுகின்ற சாப்பாடு அது மலம் என்றும் பணம் என்றும் சொல்லப்படுகிறது பெரும்பாவமாம். அதே வந்து சொல்கிறாரு, பூசையில்லாதான் உண்டி புழுப்பணம், பூசையில்லாதான் உண்டி புழுப்பணம் புலையன் கட்டம் மாசுள பாவமுக்கும் வாளினில் தீயில் விழுந்து நாசமாவதுவேன் அன்று நற்குலம் பறந்தானேனும் தேசுளார் அவனை தீண்டில் தெரிசிக்கில் நினைக்கில் பாவம். பூசை பண்ணாம சாப்பிட்றவனை பார்த்தாலே பாவமா அப்படி. பூசையை பெற்றுக்கொண்டும் பூசை பண்ணாம சாப்பிட்றவன், பூசையை பெற்றுக்கொண்டும் பூசை பண்ணாம, அப்புறம் எல்லாம் பூசை பண்ணாதான் உலகத்தில் நிறைய இருக்கா, அப்புறம் அவங்கள பார்க்காம என்ன பண்றது, இந்த வழிக்கு வந்த ஒரு பாடு பூசை பண்ணாம சாப்பிட்டான். அதனாலே பிறரு இவ்வாறு கூடுதல் காண்க, பூசை பண்ணாது புசிக்க செயற்பாடு இது என்பது ஆக்கையினுள் ஆன்மாவின் குறைவளவும் பூசையினை ஆற்றி சரீரம் உள்ளவரையிலும் பூசையை பண்ணுங்குது ஆற்றி அல்லா வேக்கரவா வருந்த ஒன்னால் அறிந்தியவை எதிரெடுத்தங்கிரிநீர் மொழி. அதனால் அப்படி தெரியாம சாப்பிட்டான்னா வாந்தி பண்ணிடணுமா, மறந்துட்டு சாப்பிட்டான்னு வச்சுக்க, எடுத்து எடுத்தெறிய எதிரெடுத்தங்கிரிநீர் மொழி. அதுக்கு கூட ஸ்நானத்தை பண்ணிட்டு பூக்கமடும் குழலுமையோடு இறை முதலை இருமுறைதான் பூசை செய்து நாக்கு நசையால் அவற்றை அற்ற நாள் முழுதும் ஒன்று அருந்தாது நன்னி. பட்டினியாகவே இருக்கணுமா, அஞ்செழுத்தை ஓர் பதினாயிரம் உருத்தான் ஓதி பின் அடுத்த நாளின் மஞ்சுதொடும் கருங்கூந்தல் பாகனுக்கு மாபூசை வகுத்து வாரி நஞ்சு போதி மிடற்றுரைக்கும் அவனடியார் தமக்கும் ஒரு பொருள்கள் நல்கி விஞ்சியவன் பசியினால் அறிந்தில வினைகள்கட விளங்க வேண்டும். பூஜை பண்ணாம சாப்பிட்டா அவ்வளவு பாவம், அதுக்கு இவ்வளவு பரிகாரம் பண்ணணும். இது வாயு சங்கீதை என்கின்ற நூலிலே சொல்லப்படுகிறது. ஆசவத்தி ஆசவசத்தில் பூசிக்கும் முறைமை உணர்த்துகின்றார். ஆசவசம்னா தீட்டு காலத்தில் எப்படி பூஜை பண்றது எப்படின்னு விளக்குகிறார். ஜனன மரணா சௌசத்தின் ஜெய் பூசை உனியரனை ஈர உடையோடுங்குது. ஜனன மரணா சௌசத்தினும் செய்பூசை உனியரனை ஈர உடையோடு. அதாவது சனனாசௌசத்தினும் மரணாவசத்தினும் சௌசம் ஆசௌசம்னா தீட்டு வடமொழியில ஈர வஸ்திரத்தை தரித்து கொண்டு சிவபெருமான தியானித்து பூசை செய்யணும்னு சொல்லுது. இப்ப நமக்கு தீண்டல் இருக்குன்னு வச்சுக்கோ, அந்த காலத்துல பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு, அந்த காலத்துல ஈர உடையை உடுத்தி கொண்டு பூசை பண்ண சொல்லுது. இங்கனம் செய்வது திடபத்தியினாலே பாசத்தாரோடு கூடாது தனியே பாகம் செய்து புசித்து கொண்டிருப்பினுங்க. இதனை சிவதருமோத்தர உரையில் காண்க. இழிவு சிறப்பு, ஸ்நானம் செய்தமை முதல் பூசாந்தரம் வரையும் தாமர இலையில் நீர் போல இவரை ஆசவசம் சாராது என்று அறிக. அதனால அந்த பூ தீண்டல் காலத்திலையும் ஸ்நானத்திலிருந்து பூசை முடிகிற வரையிலும் தீட்டு சேராது இவரட அப்படின்னு சொல்லுது. சேராது சேருறது நமக்கு என்ன தெரியுது, திடபுத்தி இல்லாதவர் ஆசவுச நீங்கு வரையும் தம்முடைய ஆசாரியரை கொண்டாயினும் தம்மோடு ஒத்தவரை கொண்டாயினும் புசிப்பித்து பூசிப்பித்து பூசாந்தத்திலே தாம் புறமண்டபத்திலிருந்து புஷ்பாஞ்சலித்திரையும் செய்து நமஸ்காரம் பண்ண கடவர். அதனால பூசாகார தீண்டல் காலத்துல வந்து ஈர உடையோட சிவரை பூசை பண்ணலாம் என்றது விதி. அப்படி ஒரே முடிவா வச்சுக்கோங்க. உடம்பு முடியலன்னா பூசை எப்படி பண்றது அப்படின்னு கேள்வி. உடம்பு முடியலன்னு வச்சுக்க, அப்படியே பத்து நாள் முடியலை, பத்து நாளும் பூசை பண்ணாமல் போடலாமா, ஒரு நாள்னா முன்ன பின்ன செய்யலாம், ரெண்டு நாள்னா செய்யலாம், பத்து நாள் பதினஞ்சு நாள் உடம்புக்கு காய்ச்சல் அது இதுன்னு உடம்பு முடியலன்னா என்ன பண்ணுறதுங்கிறாரு. தன்னோடு ஒத்தாரோர் சிவபூசை செய்விக்க, செய்விக்க தன்னோடு ஒத்தாரார் சிவபூசை கைகால் செயலற்றக்கால். அகதாவது தன்னோடு ஒத்தாரால் உடம்பு தன்வசம் ஆகாதிருப்பின் அப்பொழுது தன்னோடொத்த தீச்சையும் ஆசாரமும் வர்ணமும் உடையவரை கொண்டு விதிப்படி சிவபூசை செய்விக்க கடவுள். இப்ப நீங்க தீச்சை பூசை உங்களோடு ஒத்தவர்களை கொண்டு உடம்பு ஒத்துக்கொள்ளாத போது செய்ய சொல்லலாம். இப்ப சந்தாப்பில் நாள்னா ஒரு வாரம் அப்படி எதை முடியாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த மாதிரி. ஏன்னா அந்த பூசை மூர்த்தியை பூசிக்கிற முறையெல்லாம் தெரியணும்ல உங்களுக்கு, அப்படிப்பட்டவர்களை கொண்டு செய்ய சொல்லுங்க. ராச பயத்தினாலும் திருடர் பயத்தினாலும் பெரிய வியாதியினாலும் சிவபூசை அனுட்டானம் தவறி போனால், ராச பயம், திருடர் பயம், நோய் இவைகளாலே சிவபூசை அனுட்டான சிவங்களும் தவறின் விட்டு போனால் ஆகமே பாவம் என்று அஞ்சேல். அதனால பாவம் என்று பயப்படாதே. பின் தேசிகனால் ஆகும் முறையார் பூசை ஆக்கு. அதன் பிறகு ஆசாரியனை கொண்டு ஒரு கால் பூசை முதலிய தவறி அதற்கேற்ற பரிகாரம் செய்ய, அவ்வளவுதான். பரிகாரத்தை செய்ய விட்டு பூஜை செய்ய வேண்டியதான். சிவலிங்கம் காணாத விடத்து அந்தரியாக பூஜை செய்து, சிவலிங்கம் காணாமல் போய்விட்டார் அந்தரியாக பூஜையை செய்து உண்டு. பால் பதிலம் பழம் முதலியவற்றை உண்டு 40 நாள் இருக்கும். சோறுங்க கூடாது 40 நாளைக்கு. சிவலிங்கம் காணாம போச்சுன்னா கிடைக்கிற வரையும், 40 நாள்னு கிடைச்சிருச்சுனாலும் அப்புறம் 40 நாள் கிடைக்க வழியில், கிடைக்கிற வரையிலும் விளங்குதா, 40 நாள் இருக்க. அது லிங்கம் வாராது ஒளியும். அப்படி லிங்கம் கிடைக்காவிட்டால் வேறொரு லிங்கத்தை ஆச்சாரியர் தர கை கொண்டு பூசை செய்ய, அதன்பின் வந்ததாயின் அபிலிங்கத்தையும் விடாது பூசை செய்ய. அங்ககிணனாயினும் வியாதி உடையோனாயினும் இருப்பின் 40 நாளினுள் வந்ததில்லையாயின் வேறொரு லிங்கத்தை கை கொள்ளாது மரணபுரியந்தான் அந்தரியாகமே ஆச்சாரியினால் அனுமதி பெற்றுக் கொண்டு செய்க. சரி, அதனால தன்னால இயலவில்லையானால், பூசை செய்ய இயலவில்லையானால் அந்தரியாக பூசை. சிவருமானுக்கு நிவேதித்தை புசித்தல் வேண்டும் என்று உணர்த்துகின்றார். மருந்தரல் ஆதி நிவேதித்து உயிர் மாதேவர்க்கு அருந்திடுக சுத்தம் அவையாம். மருந்து தண்ணீர் முதலிய பதார்த்தங்களை உண்ணுமிடத்து ஆன்மநாயகராகிய சிவருமானுக்கு நிவேதித்தையே உண்ணுக. நிவேதிக்கப்படிற்றான் அவைகள் சுத்தமா. நிவேதியாது உண்ணீர் பாவம் ஏறும் என்று அறிக. தண்ணீர் உண்டால் கூட, தண்ணீர் உண்டாலும் என்ன பண்ணணும், சிவநாமத்தை சொல்லிவிட்டு சாப்பிட வேணும். அதான் பழக்கத்துக்கு வந்துருமே, அதிகபட்சம் நமக்கு பழக்கத்துக்கு வந்துருச்சு. அதனால இதை இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் நன்றாக கடைப்பிடிப்பு. மருந்தாயினும் தண்ணீராயினும் உணவாயினும் இன்னும் வேறு பதார்த்தங்களாயினும் எது உண்டாலும் அதை சிவனுக்கு மனத்தாலே நிவேதனம் செய்துவிட்டு சாப்பிட வேண்டியது. இனி போஷண விதியை உணர்த்த தொடங்கி பிச்சை வகை உணர்த்துகின்றார். இதற்கு மேலே போஷண வகை பிச்சை வகை, பிச்சைனா சன்னியாசிகளுக்கு சொல்ல வேண்டிய முறைகளை சொல்லுகிறார். ஆகையினால இது அடுத்த வாரத்தில் அந்த முறைகளை தெரிந்து கொள்ளலாம். ஆகையால் இப்படி முறைகளை தெரிந்து கொண்டால் இயன்றவரையும் கடைப்பிடிக்கணும். முறைகளை தெரிந்து கொள்வது இயன்றவரையும் கடைப்பிடிக்கணும். தெரியாமே விட்டுறது தப்பு. இதெல்லாம் வந்து ஆகமத்திலே சொல்லப்படுவதைத்தான் இந்த நூலிலே சொல்லுகிறார். அதைத்தான் சைவாகமங்களை ஆராயும் முறைமை உணர்த்துகின்றார். எல்லாம் ஆகமத்திலிருந்து நான் சொல்றேன்னு முதலே சொல்லிட்டார். நம்ம பார்வதி வதை கருப்பத்தூரி பெறவாதே கணக்க பாடோ துளலாதே திருப்பொர் பாத தனுபூதி சிறக்க பாலி தருள்வாயே பரப்பற்றாறு குறியோனே பரத்த பால கனியோனே திருக்கை தேவர் குடியோனே ஜெகத்தில் ஜோதி பெருமாளே ஜெகத்தில் ஜோதி பெருமாளே வைகமலி வளஞ்சுரக்க மன்னன் மேன்மைகள் செய்வநீதி விளங்குக உலகம் எல்லாம் நம பார்வதி வதே.